தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவழி ஒளிப்புத்தக திட்டத்தின் கீழ் இக்கட்டுரை தொகுப்பை வாசிப்பவர் முனைவர் ச. மதிப்பிரியா. கட்டுரை தொகுப்பின் பெயர் வீரர் உலகம். கட்டுரை ஆசிரியர் திரு கி. வ. ஜெகநாதன். பதிப்பித்த ஆண்டு 1966. கட்டுரை எண் 7. மதில் முற்றுகை. தரையில் மட்டும் போர் செய்யும் வழக்கம் பழங்காலத்தில் இருந்தது. சிறுபான்மை கடற்போர் நிகழ்ந்தது. பகைவர்கள் நாட்டை குலைக்காத வண்ணம் பல வகையான பாதுகாப்புகளை அரசர்கள் செய்திருந்தார்கள். அங்கங்கே கோட்டைகளை கட்டி வீரர் பலரை வைத்திருந்தார்கள். ஒரு காட்டில் இவ்வாறு அமைந்த கோட்டைகள் பல உண்டு. கோட்டையை அரண் என்று சொல்லுவார்கள். அரசனுக்குரிய உறுப்புகளில் அரணும் ஒன்று. நில அரண், நீர் அரண், மலையரண், காட்டரண் என்று பல வகை அரண்கள் உண்டு. நிலத்திலும் மலையின் மேலும் கோட்டைகளை கட்டிக்கொண்டு அரசர்கள் பாதுகாப்பு செய்து கொண்டார்கள். கோட்டையை சுற்றி ஆழமான அகழி இருக்கும். அதில் முதலைகளை விட்டு வளர்ப்பார்கள். பழைய காவியங்களில் மதிலையும் அகழியையும் வர்ணித்திருக்கும் பகுதிகளை காணலாம். இன்றும் தஞ்சை, வேலூர் முதலிய நகரங்களில் கோட்டை கொத்தளங்களும் அகழிகளும் இருக்கின்றன. அரசர்கள் ஒருவரை ஒருவர் பகைத்து எதிரிட்டு வந்து ஒரு போர்க்களத்தே பொறுவார்கள். அப்படியின்றி ஓர் அரசன் மற்றொரு அரசனுடைய தலைநகரை முற்றுகையிட்டு அங்குள்ள மதிலுக்கு வெளியே நின்று பொறுவதும் உண்டு. மதிலுக்குள் இருக்கும் அரசன் உள்ளிருந்தபடியே ஆயுதங்களை எரிந்து போர் செய்வான். மதிலின் மேல் பல வகை ஆயுதங்களை சேமித்து வைத்திருப்பார்கள். எதிரிகளின் மேல் வீசி அவர்களை அழிக்க அவை உதவும். படைக்கலங்களை எரியும் வீரர்கள் அங்கங்கே மறைவில் நின்று போரிடுவார்கள். அம்பு முதலியவற்றை மறைவாக வைத்திருக்கும் துவாரங்களும் மறைவிடங்களும் மதிலின் மேல் இருக்கும். ஏணி வைத்து ஏறாத வகையில் பல வகையான பாதுகாப்புகளை மதிலில் அமைத்திருப்பார்கள். மதில் மேல் மறைவாக நின்று அம்பை எய்யும் இடத்துக்கு ஏப்புழை என்று பெயர். வளைவு வளைவாக மதிலின் மேல் இருக்கும் உறுப்புகளை ஞாயில் என்று சொல்லுவார்கள். மதிலுக்குள்ளே வீரர்கள் மறைவாக நிற்பதற்கு மேடைகள் உண்டு. அவற்றை பதனம் என்று சொல்லுவார்கள். மதிலை சுற்றியுள்ள அகழியை கடக்க பலகையினால் பாலம் அமைத்திருப்பார்கள். போர்க்காலங்களில் அவற்றை தூக்கிவிடுவார்கள். மதிர்கதவுகள் மிகவும் உறுதியானவை. உள்ளே பெரிய பெரிய மர விட்டங்களை கதவுக்கு பின் பலமாக அமைத்திருப்பார்கள். யானைகளை கொண்டு மதிர்கதவுகளை இடித்து மோதுவார்கள். அவை தம்முடைய கொம்புகளால் கதவுகளை மோதும். அகழிக்கு அப்பால் காடுகளை வளர்த்திருப்பார்கள். அவற்றை மிளை என்றும் குறுங்காடு என்றும் சொல்லுவார்கள். அதுவே காட்டரன். மதிலை முற்றுகையிட்டு போர் செய்து வெல்வது என்பது மிகவும் அரிய செயல். மதிலுக்குள் இருப்பவன் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதனால் அவனை எளிதில் தோல்வியுறச் செய்ய முடியாது. வெளியிலிருந்து உணவு பண்டங்கள் போகாதபடி பல நாட்கள் புறத்தே தங்கி முற்றுகையிட வேண்டி வரும். மதிலை முற்றுகையிட்டு புறத்தே இருந்து போரிடும் பகுதியை உழிஞ்சை திணை என்பார்கள். மதிலுக்குள் இருப்பவன் செய்யும் போர் பகுதியை நொச்சி திணை என்பர். இரண்டையுமே உழிஞ்சை என்று தொல்காப்பியம் கூறுகிறது. ராமபிரான் இலங்கைக்கு சென்று ராவணனோடு போர் செய்வதற்கு முன் விபீடனன் அவன்பால் அடைக்கலம் புகுந்தான். அப்பொழுது ராமன் இலக்குவனை கொண்டு அவனுக்கு முடிசூட்டும்படி செய்தான். உறுதியாக பகைவனை வென்றுவிடலாம் என்ற மன வலிமையினால் செய்த காரியம் இது. இதை கொள்ளார்த்தேயம் குறித்த கொற்றம் என்று தொல்காப்பியர் வகுக்கிறார். பகைவர் நாட்டினை தான் கொள்வதற்கு முன்னேயும் கொண்டான் போல வேண்டியோருக்கு கொடுத்தலை குறித்த வெற்றி என்பது இதன் பொருள். ஒரு வீரனை பாராட்டும் போது பகைவர்களுடைய மதில் என்னும் அவர்கள் கையில் இருக்கவும் பாணர்களுக்கு அந்நாட்டில் உள்ளவற்றை கொடுப்பதாக உறுதி கூறும் வள்ளல் தன்மையுடையவனே என்று புலவர் ஒருவர் பாடுகிறார். மேற்கோள் துவக்கம். ஒன்னார் ஆறையில் அவர் கட்டாகவும் பான் கடன் இருக்கும் வள்ளியோய் மேற்கோள் முடிவு என்பது புறநானூற்றில் வருவது. ராமன் இலங்கை கொள்வதன் முன் வீடனருக்கு கொடுத்த துறையும் அது என்று உரையாசிரியர் அங்கே எழுதுவர். இவ்வாறு உறுதிமொழி கூறிய அரசன் தன் வலிமையினால் தான் கூறியவாறே பகைவரை வென்று தன் உறுதிமொழியை காப்பாற்றுகிறான். இதனை கண்டு புலவர்கள் பாராட்டுகிறார்கள். தகடூர் யாத்திரை என்ற பழங்காவியத்தில் ஒரு புலவர் இந்த நிலையை பாராட்டும் பாடல் ஒன்று வருகிறது. மேற்கோள் துவக்கம். அரசனுக்கு சீற்ற தீ பொங்கியது, அது விட்டு எரிந்தது. அதன் பயனை இப்போது பார்க்கிறோம். கோடரிகளை எடுத்துச் சென்று அகழிக்கு புறம்பே உள்ள குறுங்காடாகிய மிளையை அழித்தார்கள் வீரர்கள். பிறகு அகழியை தாண்டி சென்று மதிலை இடித்தார்கள். மதிலின் இடிபாடுகளால் அகழியை தூர்த்தார்கள். வாளை ஏந்தி அரசன் தன் படை வீரர்களோடு மதிலுக்குள் இருக்க அரசனை எதிர்த்து வென்றான். அரசனிடம் இருந்த பொருட்களை எல்லாம் பற்றி கொண்டு பலருக்கும் வீசினான். அவற்றை பலரும் பெற்று இன்புற்றார்கள். இவ்வாறு ஏற்று உண்டதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அரசனுடைய சீற்ற தீவிட்டு எரியவிட்ட சிறப்புத்தான். மேற்கோள் முடிவு. இக்கருத்தை சுருக்கமாக சொல்கிறது அந்த பாட்டு. மேற்கோள் துவக்கம். மழுவால் மின் போய் மதிலால் அகழ்ந்தூர்த்து எழுவாளோடு ஏற்றுண்டது எல்லாம் இழுமென மட்டவிழ் கன்னி மரவேந்தன் சிற்றத்தி விட்டறிய விட்ட மிகை. மேற்கோள் முடிவு. அடைப்புக்குறி தொடக்கம். மழு கோடரி, மிளை காட்டரன், ஏற்று எதிர்த்து, உண்டது நுகர்ந்தது, மட்டவிழ் கன்னி மரவேந்தன், தேன் சொறியும் மாலையுடைய வீரத்தை பெற்ற அரசன், மிகை சிறப்பு. அடைப்புக்குறி முடிவு. மதிலுக்குள் இருக்கும் வேந்தனை பொருது அழிக்க வேண்டும் என்ற மனவேகம் மீதுர்வதனால் புறத்தே முற்றுகையிட்ட அரசன் சில சமயங்களில் சபதம் செய்வான். இன்று பகலுக்குள் இந்த மதிலை கைகொள்ளாமல் நான் உண்பதில்லை என்று அவன் வஞ்சினம் கூறுகிறான். இப்படி சொன்னதை கேட்ட புலவர்கள் வியப்படைகிறார்கள். இவன் வயிறு வாட இந்த மதிலை வென்று பலரை அழித்துவிட்டு பின்பே உண்ணப் போகிறான். இவ்வளவு நாள் ஆறாமல் பசி தீயினால் நலிந்த கூற்றுணையுடைய வயிறு எப்படி புடைத்து வெடிக்குமோ அறியோம் என்கிறார்கள். மேற்கோள் துவக்கம். இற்றை பகலுள் எயிலகம் புக்கன்றி பொற்றாரான் போன கங்கை கொள்ளானால் எற்றாங்கொல் ஆறாத வெம்பசித்தி ஆற உயிர் பருகி மாறா மரளி வயிறு. மேற்கோள் முடிவு. அடைப்புக்குறி தொடக்கம். எயிலகம் மதிலின் உள்ளிடம், பொற்றாரான் பொன் மாலையை அணிந்த அரசன், போனகம் உணவு, எற்றாம்கொள் என்ன ஆகுமோ, மரளி கூற்றுவன். அடைப்புக்குறி முடிவு. இவ்வாறு மதிலை முற்றுகையிடச் செல்லும் அரசனும் நல்ல நாள் பார்த்து குடையையும் வாளையும் புறப்பட விடுவான். முரசத்துக்கு பூசை செய்து முழங்கும்படி செய்வான். தன் படைகளோடு அரசன் புறப்பட்டு விடுகிறான். அவனுடைய ஊக்கத்தையும் பகைவின் பால் கொண்ட சீற்றத்தையும் தக்கபடி ஆராய்ந்து போரை நடத்தும் திறமையையும் போருக்கு ஏற்ற பொருட்சிறப்பையும் கண்டு புலவர்கள் பாராட்டுகிறார்கள். இவ்வளவு தகுதிகளையும் பெற்ற அரசனுக்கு எவ்வளவு பெரிய அரணாக இருந்தால் என்ன, இவனுக்கு அகப்படாத கோட்டையே இல்லை என்று வியப்படைகிறார்கள். அரசனுடைய நிலையை காணும்பொழுது அவர்களுக்கு பழைய செய்திகளெல்லாம் நினைவுக்கு வருகின்றன. திருமால் சோ என்னும் அரணத்தை முன்பு அழித்தான். அவன்தானா இவன் என்று புலவர்கள் பாராட்டுகிறார்கள். சிவபிரான் அன்று உழிஞையை சூடி வானிலே பறந்த மூன்று மதில்களை அழித்தான் என்று திரிபுராந்தகனை நினைக்கிறார்கள். வீரர்களில் வீரனாகிய முருகனை மறந்து விடுவார்களா? சூரபன்மனாகிய அசுரன் கடலுக்குள் மறைந்து மாமரமாகி நின்றான். கடலையே நீரரணாக கொண்டு அவன் நின்றபோது தன் வேலை ஒச்சி அதனை அழித்தான் முருகன். இதை பாராட்டுகிறார்கள் புலவர்கள். இந்த துறையை காந்தல் என்று கூறுவர். மேற்கோள் துவக்கம். கருங்கடலுக்குள் மாத்தடிந்தான் செழுங்கான் சிறப்புரை தன்று. மேற்கோள் முடிவு. அடைப்புக்குறி தொடக்கம். கரிய கடலினிடையே சூரனாகிய மாமரத்தை அழித்தவனுடைய காந்தற்கண்ணியின் சிறப்பை எடுத்துச் சொன்னது. அடைப்புக்குறி முடிவு. பெரும்படை மதிலை நோக்கி செல்கிறது. மதிலின் புறத்தே வந்து தங்குகிறது. வீரர்கள் மதிலை பார்க்கிறார்கள். அது எளிதிலே கவர்வதற்கு உரியதாக தோன்றவில்லை. வீரபானமாகிய மதுவை மயிலை போன்ற மங்கையர் கொடுக்க அதனை உண்டு வீரர்கள் கண்கள் கனல் கொப்பளிக்க போர் செய்ய தொடங்கி மதிலில் உள்ளவர்கள் அழியும்படி பொறுதாலும் பகை அரசனுடைய மதிலை வெல்வது அரிது என்று கூறுகின்றனர். புகழ் கெடும்படி நம் உயிரே பெரிதென்று பாதுகாத்து கொண்டா நிற்பது? இதைவிட இழிவான காரியம் வேறு இல்லை. எல்லோரும் வாளையும் கேடயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். மதினில் உள்ளிருந்து அம்பு வரும் என்று ஏன் அஞ்ச வேண்டும்? கையில் கிடுகுகளை எடுத்துக்கொண்டால் அந்த அம்புக்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று பிறகு தைரியம் கொள்கிறார்கள். கேடயத்தை கிடுகு என்றும் தோல் என்றும் சொல்லுவார்கள். அதை ஏந்தும் படையை கிடுகு படை என்பர். அதன் சிறப்பை சொல்லும் துறைக்கு தோளிடைஞை என்று பெயர். மதிலை அணுகுவதற்கு முன்பு மிளையை கடந்து செல்வார்கள். மிளை என்பது அகழிக்கு அப்பால் பாதுகாப்புக்காக அமைந்த காடு. அதனை அழித்துவிட்டு மேலே செல்லுகிறார்கள். காட்டுக்கு அப்பால் மதிலை சுற்றியிருப்பது அகழி. அதை கிடங்கு என்றும் சொல்லுவார்கள். தோணியை கொண்டும் தெப்பம் முதலியவற்றை கொண்டும் அகழியை கடக்க முயல்கிறார்கள். அப்பொழுது பகைவர்கள் மதில் மேல் இருந்தபடியே அம்புகளை வீசுகிறார்கள். அப்படி வீசியும் அவற்றினின்றும் அவர்கள் தம்மை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். போர் அகழியிலேயும் நடைபெறுகிறது. இதை பாசி நிலை என்பர். நீரின் மேல் மிதந்து அலையும் பாசி போன்ற நிலையில் அந்த வீரர்கள் இருக்கிறார்கள். அகழியை கடந்து ஏறிவிடுகிறார்கள். அப்பால் வானளாவிய மதில் இருக்கிறது. அதன் மேல் பெரிய ஏணியை கட்டி நிறுத்தி ஏறுகிறார்கள். அப்போது மேலிலிருந்து மதிலுக்குரிய மன்னனுடைய வீரர்கள் பல வகை ஆயுதங்களை வீசுகிறார்கள். பழங்காலத்தில் அவர்கள் பயன்படுத்திய படைக்கலங்களுக்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்கிறது. கல்லு குண்டுகளை போன்றன சில, அவற்றை இடங்கனி என்பர். பாம்பை போல சில சீறி வரும், குரங்கை போல சில பாய்ந்து பற்றும். அவற்றை பாம்பு என்றும் கடி குரங்கு என்றும் வழங்குவார்கள். வில்லிலிருந்து அம்பை வீசுவார்கள், வேலை வீசுவார்கள், பழுக்க காய்ந்த மணலை வீசுவார்கள். இவற்றுக்கெல்லாம் தப்பிக்கொண்டு முற்றுகையிடும் வீரர்கள் ஏணியின் மேல் ஏறுகிறார்கள். உடும்பை போலவும் பாம்பை போலவும் விடாப்பிடியாக பற்றி கொண்டு ஏறுகிறார்கள். எப்படியோ மதிலின் மேல் வீரர்கள் ஏறிவிடுகிறார்கள். மதிலுக்குள்ளேயும் காவற்காடு இருக்கிறது. பறவையைப் போல அதன் உள்ளே குதிக்கிறார்கள். கொடுமுடிகள் உயர்ந்து நிற்கும் மேலையிலிருந்து நிலத்தை பார்த்து அதில் உள்ள இரையை கொள்ள நினைக்கும் பறவை கூட்டத்தைப் போல பகைவருடைய பலமெல்லாம் ஒழியும்படி மத்தளத்தை போன்ற வலிய தோள்களை உடைய வீரர்கள் மதிலுக்குள்ளே ஆராவரம் செய்தபடி பாய்ந்து இறங்கினார்கள் என்று புறப்பொருள் வெண்பாமாலை இந்த காட்சியை சொல்கிறது. மேற்கோள் துவக்கம். கோடுயர் வெற்பின் நிலம் கண்டு இறை கருதும் தோடுகோள் புள்ளின் தொகையொப்ப கூடார் முரணகத்து பார முழவுத்தோன் மள்ளர் அரணகத்து பாய்ந்திழிந்தார் ஆர்த்து. மேற்கோள் முடிவு. அடைப்புக்குறி தொடக்கம். கோடு சிகரம், தோடு கூட்டம், கூடார் பகைவர், முரண் பலம், பார அழிய, முழவு மத்தளம், மள்ளர் வீரர், அரண் அகத்து, மதிலுக்குள்ளே இழிந்தார் இறங்கினர். அடைப்புக்குறி முடிவு. சில பெரிய ராசத்தானி நகரங்களில் மூன்று மதில்கள் இருக்கும். புறமதில் ஒன்று, அப்பால் இருப்பது இடைமதில், அதற்கும் அப்பால் அரண்மனையை சுற்றியிருப்பது அகமதில். ஒரு மதிலை தாண்டி உள்ளே புகுந்து உள்ளே உள்ள காட்டையும் தாண்டுவதற்குள் மதிலுக்குள் உள்ள வீரர்கள் பொருது எதிர்ப்பார்கள். ஒருவாறு வென்று மேற் சென்றாலும் அப்பால் மற்ற இரு மதில்களையும் வென்று உட்செல்ல வேண்டும். மதிலின் புறத்தே முற்றுகையிட்ட படை தங்குகிறது. மதில் குறுக்கே நிற்பது கண்டு படை வீரர்கள் சற்றே தயங்குகிறார்கள். அப்போது காலை நேரம். மதிலுக்குள்ளிருந்து முரசம் முழங்குகிறது. அதன் ஒளி புறத்தே உள்ள வீரர்களுக்கு சவுக்கடி கொடுப்பது போல இருக்கிறது. அரசனுக்கு மான உணர்ச்சி எழுகிறது. அவன் கண்கள் சிவக்கின்றன. தன் வேலை பார்க்கிறான். படை தலைவர்களை சீரும் புலி நோக்குவது போல பார்க்கிறான். அப்போதுதான் அங்கே சில வீரர்கள் அடுப்பு மூட்டி உணவு சமைக்க ஏற்பாடு செய்கிறார்கள். முரசொலி அவர்கள் காதில் விழுகிறது. அரசன் கண்களில் கனல் கொப்பளிப்பதையும் பார்க்கிறார்கள். அவ்வளவுதான், அவர்களுடைய மானமும் கொழுந்துவிடத் தொடங்குகிறது. சமையல் செய்யும் பாத்திரங்களையும் அகப்பைகளையும் கரண்டிகளையும் அப்படியே வீசி மதிலுக்குள் ஏறுகிறார்கள். இனிமேல் மதிலுக்குள் புகுந்து மாலையில் அங்கே சமையல் செய்வது சாப்பிடுவோம் என்று உறுதி பூணுகிறார்கள். மேற்கோள் துவக்கம். கால் முரசம் மதில் இயம்ப கண்கணன்று வேலை விரல் வெய்யோ நோக்குதலும் மாலை அடுகம் அடிசில் என்று அம்மதிலுள் இற்றார் தொடுகழலார் மூளை துடுப்பு. மேற்கோள் முடிவு. அடைப்புக்குறி தொடக்கம். மதில் இயம்ப மதிலுக்குள் ஒழிக்க வேலை தன் கையில் உள்ள வேலாயுதத்தை விரல் வெய்யோன் வெற்றியை விரும்பும் அரசன் அடுகம் அடிசில் சோறு சமைப்பும் தொடுகழலார் வீர கண்டையை அணிந்த வீரர்கள் மூளை அகப்பை தொடுகழலார் மதிலூர் இட்டார். அடைப்புக்குறி முடிவு. கட்டுரை நிறைவுற்றது.